إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு எப்பொழுது அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக கடைசி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துக்கு அனுப்பினார்களோ அந்த காலத்துக்கு பொதுவாகவே ஜாஹிலியத்துடைய காலம் என்பதாக சொல்லப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த காலத்துக்கு ஜாஹிலியத் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு காரணம்தான், அந்த காலத்தில் பெண்களுக்குரிய உரிமைகள் சரியான அமைப்பில் வழங்கப்படாதது தான் ஜாஹிலியத்துடைய காலம் என்று சொல்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நேரத்தில் பெண்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அது ஒரு சிறந்த படைப்பாக எந்த அளவுக்கு என்றா ஒரு மனிதனாக கூட கருதப்படாத நிலைமைக்கு தான் அந்த காலத்தில் பெண்கள் கருதப்பட்டாங்க. பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் ஒரு பொம்பளை ஒரு பெண் பிறக்கிறதே அவங்க விரும்ப மாட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்லையும் தெளிவாகவே அல்லாஹ் சொல்றான் فَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது என்ற நன்மாராயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் புஷிர, நன்மாராயத்தை பேசி சொல்றாங்க உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது. ஆனாலும் அந்த ஜாஹிலியத்துடைய மக்கள் எப்படி இருந்தாங்க என்றா, கோபத்தின் காரணமாக பொம்பளையா கிடைச்சிருக்கிறது என்ற அந்த கோபத்தின் காரணமாக முகம் அப்படியே கருத்து பேசிடும் என்பதாக ஒரு ஆண்டு அல்லாஹ் சொல்றான். ஏன் ஒரு பொம்பளை கிடைக்கிறதே, ஒரு புள்ள கிடைக்கிறதே ஒரு பாக்கியமற்ற நிலைமை என்பதாக கருதுவான். அடுத்த ஸ்டெப் என்ன செய்வாங்கன்னா, அந்த பொம்பளை புள்ள பேசி உயிரோடு புதைக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்வாங்க. அப்படிதான் உயிரோடு புதைக்காம அந்த புள்ளைய வாழ வைத்தால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த பொம்பளை புள்ளைக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடைக்காது. பொதுவாகவே நாங்கள் சொல்லுவோம் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஒருத்தருக்கு கல்வியை கற்கக்கூடிய உரிமை இருக்குது. ஆனா ஜாஹிலியத்துடைய காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு கல்வியை கற்பதற்காக வேண்டி எந்த விதமான உரிமையும் இருக்காது. பிறக்கிறதும் விரும்ப மாட்டாங்க, பிறந்தா உயிரோட பிறப்பாங்க, புதைச்சிடுவாங்க. அப்படி புதைக்காம வாழ்ந்து கொண்டிருந்தா என்ன செய்வாங்க, படிக்கிறதுக்கும் விட மாட்டாங்க. சரி, அப்படிதான் ஒரு திருமணம் என்ற அமைப்புல ஒரு குடும்பத்துல சேர போறா, அவக்கு எந்த மகரும் இல்ல, ஒரு ஆண் வந்து திருமணம் முடிக்கலாம். அந்த திருமணம் முடிக்கக்கூடிய ஆணுக்கு 100 மனைவிமார்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அதுல ஒன்றாக இவங்க கருதப்படும். எனவே எந்த லிமிட்டேஷனும் இல்ல, அவங்களுக்கு பலதார மனம் என்று வரக்கூடிய நேரத்துல 4 என்றதல்ல 100 முடிக்கலாம். அதுல ஒரு பெண்ணாக இந்த பெண் எடுத்துக்கொள்வாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அது மட்டுமல்ல, எந்த குடுப்பணமும் இல்ல, எந்த மகரமும் இல்ல, மகரம் இல்லாம அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறது மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு ஹைல் மாதவிடா வரக்கூடிய காலங்கள்ல அந்த பெண் ஒதுக்கப்படுவா, வீட்டிலிருந்தும் ஒதுக்கப்படுவா, எந்த விதமான தொடர்பும் அந்த பெண்களோட வைக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, அந்த கணவன் அப்படி வஹாத் ஆகிட்டார் அல்லது டிவோர்ஸ் என்று வச்சா, மௌத்து வர காட்டின் அந்த பெண்ணுக்கு மீண்டும் ஒரு திருமணம் என்பது வாழ்க்கையிலே இல்லை. கணேசுக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், அது மட்டுமல்ல, கணவன் வஃபாத் ஆகின் என்று வச்சுக்கோங்க, அனந்தர சொத்து என்று வரக்கூடிய நேரத்துல அந்த பெண்ணுக்கு எந்த விதமான அனந்தர சொத்தும் கிடைக்காது, எந்த விதமான ஹக்கும் கிடைக்காது. எனவே இப்படியா கொண்ட ஒரு காலத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறுதி நபியாக அகிலத்தார்களுக்கு அல்லாஹ் அனுப்புறான். பெண்கள் என்று செல்லக்கூடிய நேரத்துல அநியாயம் செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தார்களாக இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஆனா இஸ்லாம் என்று வரக்கூடிய நேரத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களுக்கு எந்த கௌரவத்தை கொடுக்கணுமோ சமூகத்துல அந்த கௌரவத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து தந்தாங்க. எந்த அளவுக்கு குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முதலாவதாக சொல்றதே பொம்பளை புள்ளைய பத்தி தான். குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளுடைய பாக்கியத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்துல முதலாவதாக சொல்றது பொம்பளை புள்ள. யஹபு லிமன் யஷாஉ இனாதௌ வ யஹபு லிமன் யஷாஉ அஸ்ஸுகூர். யஹபு என்ற சென்னா கிஃப்டாக கொடுக்கிறது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கறதுக்கு அல்லாஹ் முதலாவதாக ஒரு பொம்பளை புள்ளைய ஒரு கிஃப்டாக அல்லாஹ் தருவான். யாருக்கெல்லாம் நாடுறானோ இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆம்பளை புள்ளைய அல்லாஹ் கிஃப்டாக தருவான். எனவே முதலாவதாக பொம்பளைய ஒரு பெண் பிள்ளையதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அது மட்டுமல்ல, ஹதீஸ்ல இஷாரத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, யாருக்கு முதலாவது புள்ள பொம்பளை புள்ளையோ அந்த வீட்டுல பெரிய ஒரு பரக்கத்துண்டாகும் என்பதாக சொன்னான். சும்மா யோசிச்சு பாருங்க, எப்படியா கொண்ட காலம், பிறக்கிறதே விரும்பாத காலம், பிறந்தா உயிரோட புதைக்கிற காலம், ஆனா குர்ஆன் சொல்லுது முதலாவது பொம்பளை புள்ள, குர்ஆன் செல்லு ஹதீஸ் செல்லுது முதலாவது பொம்பளை புள்ளேண்டா, அது பெரிய ஒரு பாக்கியம் தான் அந்த வீட்டுக்கு. அது மட்டுமல்ல, அந்த பெண் ஒரு தாயாக இருந்தாலும், ஒரு சகோதரியாக இருந்தாலும், ஒரு 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 மகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கண்ணியத்தை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நாங்க பாக்குறோம். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு சகோதரியுடைய விஷயத்திலையும் தான், ஒரு சகோதரியுடைய விஷயத்திலையும் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரிய அழகான அமைப்புல கவனம் செலுத்தக்கூடிய நேரத்துல அந்த சகோதரனுக்கும் அல்ல பெரிய ஒரு கூலிய தாரான். ஏன், சகோதரிய கவனிச்சதின் காரணமா. எனவே ஒரு சகோதரியாக இருந்தாலும் அவக்கு எந்த செலவும் இல்ல, அவக்கு என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எனக்காக வேண்டி செலவழிப்பாங்க. ஒரு மகள் என்று வந்தாலும் அந்த மகளுக்கு ஒரு வாப்ப திருமணம் முடிச்சு கொடுக்கிறாரு, அந்த திருமணம் முடிச்ச அந்த பெண்ணுடைய கணவன் மருமகன் வஃபாத் ஆகின நேரத்துல அந்த பெண் பிள்ளைய திரும்பி வீட்டுக்கு எடுத்து அழகான அமைப்புல கவனிச்சா அந்த வாப்பா என்னையோட சொர்க்கத்துல உண்டாக இருப்பாங்க என்பதாக ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே டிவோர்ஸ் பண்ணப்பட்ட அல்லது கணவன் வஃபாத் ஆகின ஒரு பெண்ணை கபூல் செய்யறதையும் குர்ஆன் ஹதீஸ் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்குது என்பது தெளிவாக. எனவே ஒரு சகோதரியாக இருந்தாலும், ஒரு மகளாக இருந்தாலும், ஒரு தாயாக இருந்தா, ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, அந்த உம்மட காலுக்கு கீழே தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் என்பதா. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு தாரா. அது மட்டுமல்ல, திருமணம் முடிச்சு போகக்கூடிய நேரத்துல நீங்க தான் ஒரு டௌரி, நீங்க தான் ஒரு மகரை கொடுத்து இந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடிக்கலாம். அவக்கு ரைட்ஸ் இருக்குது, எவ்வளோ டௌரிய கேட்கலுமோ, எவ்வளோ மகரை கேட்கலுமோ, அவ்வளோ கேட்கக்கூடிய ரைட்ஸும் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல தாரா. சும்மா யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அனந்த சொத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்துல, இன்ஹெரிட்டன்ஸை பத்தி பேசக்கூடிய நேரத்துல அல்லாஹு சுபஹானஹு வ தஆல எவ்வளவு அழகாக சொல்றான் என்றா, லிஸ்ஸக்கரி மித்லு ஹல்லில் உன்சயைன். ஆணுடைய பங்கை பத்தி அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்துல, லிஸ்ஸக்கர் ஆணுடைய பங்கு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஆரம்பத்துல ஜாஹிலியத்துடைய காலத்துல பெண்ணுக்கு பங்குன்ற பேச்சே இல்லை. இப்ப அல்லாஹ் ஆணுடைய பங்கை பத்தி சொல்ல போறான். ஆணுடைய பங்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கொள்ளணுமா? உங்களுக்கு ஒரு ரெண்டு பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு தான் ஆணுடைய பங்கு என்பதாக அல்லாஹ் சொல்வதன் மூலமாக எதை உறுதிப்படுத்துறான் என்றா, பெண்ணுடைய பங்கை முதலாவதாக உறுதிப்படுத்தி அதுக்கு பின்னாலதான் ஆணுடைய பங்கு அல்லாஹ் சொல்றான். ரெண்டு பெண்களுடைய பங்கு எவ்வளவோ அதுதான் ஆணுடைய பங்கு. எனவே பெண்ணுடைய பங்கு ஏற்கனவே அல்லாஹ் முடிவு செஞ்சதை போல அல்லாஹ் எடுத்து காட்டுறான். ரெண்டு பெண்களுடைய பங்கு தான் ஆணுடைய பங்கு. இது ஹதீஸ்ல நபியவங்களை வச்சு அல்லாஹ் சொல்ல முன்வர இல்ல, குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் சொல்றான். யாரும் பெண்களுடைய பங்குடைய விஷயத்துல கையை வைக்க வேண்டாம் என்பதை அல்லாஹ் காட்டுறான். எனவே அனந்தர சொத்துல அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஒரு பங்கு உண்டு தாரான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எஜுகேஷனல் ரைட்ஸ், சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வந்து பெண்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக படிச்சாங்க, தெளிவாக ரிவாயாத்கள்ல வருவது, வெக்கம் இல்லாம சில பெண்கள் வந்து அவர்களுடைய சுத்தத்துடைய விஷயம், குளிப்புடைய விஷயங்கள், அந்த மசாயில்களை கேட்டு அந்த காலத்துல பெரிய ஆலிமாக்களாக மாறினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு உரிமைகள் அந்த பெண்ணுடைய நேச்சருக்கு ஏத்த மாதிரி, சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கணுமோ அந்த எல்லாம் ரைட்ஸையும் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக அல்லாஹ் தெளிவா அந்த பெண்களுக்கு கொடுத்தான். குர்ஆன் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு சூரத்து ரிஜால் என்பதாக, ஆண்களுக்குரிய அத்தியாயம் என்பதாக, சாப்டர் ஆஃப் பென் என்பதாக எங்கேயும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனாலும் குர்ஆன்ல சூரத்து நிசா என்பதாக ஒரு ஒரு சாப்டர் ஒன்றே, ஒரு சூரா ஒன்றே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான் பெண் என்ற பெயர்ல. சும்மா யோசிச்சு பாருங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அமைப்புல எங்கேயோ இருந்த பெண்களை இஸ்லாம் தான் அழகான அமைப்புல முன் வந்து அந்த பெண்களுக்குரிய உரிமையை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்க ஒரு நாளும் மறந்துடக் கூடாது. நான் ஏன் இவ்வளவு நேரம் சொல்றேன் என்றா, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது, ரெண்டு தீர்ச்சைகள் இருக்குது. ஒன்று இருக்குது, ஒண்ணுமே கொடுக்காம இருக்கிறது. இன்னொன்று இருக்குது, எல்லாமே கொடுக்க பெய்து அந்த பெண்ணை அப்படியே நாசமாக்குறது. நாங்க இப்ப வாழக்கூடிய ஜாகிரியத்துடைய காலம் இருக்குதே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜாஹிலியத்துடைய காலத்துல பெண்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, அடிமையை விட கேவலமான நிலைமையில தான் கவனிச்சாங்க. ஆனா இப்ப உலகம் எந்த அளவுக்கு மாறிச்சு என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வீட்டுக்குள்ள உள்ள பெண்களை, அந்த வீட்டுல அழகான அமைப்புல வாழ்ந்த பெண்களை, இஸ்லாம் எந்த அழகான அமைப்புல உரிமைகளை கொடுத்து மாணிக்கத்தை போல பாதுகாத்த பெண்களை அதிகமான ரைட்ஸ கொடுக்க பேசி இப்ப சீரழிய வச்சுட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் சுருக்கமாக ஒரு வரலாறு சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாக நுணுக்கமாக கேட்டுக்கொண்டிருங்க. பொதுவாகவே உலகத்துடைய கல்ச்சர் எடுத்து பார்த்தாலும், உலகத்துல 1800 19th century வரக்காட்டியும் பெண்கள் வீட்டிலிருந்து வெளியே வரவே இல்லை. அது முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், புத்திஸ்டாக இருக்கட்டும், எந்த பெண்ணாக இருந்தாலும், எந்த மார்க்கத்துக்குரியவங்களாக இருந்தாலும், அந்த கல்ச்சர் எப்படி இருந்துச்சு என்றா, 19th century வரக்காட்டியும் யாருமே பெண்களை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்கவே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப 1914 ஆயிச்சோ, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று உண்டாயிச்சு. அமெரிக்காலையா இருந்தாலும், வரலாற்றில் எழுதுறாங்க, அமெரிக்காலையா இருந்தாலும் அதிகமானவங்க ஃபார்மர்ஸாக தான் இருந்தாங்க, விவசாயிகளாக. அந்த விவசாயிகளும் என்ன, அந்த விவசாயிகளுடைய பெண்கள் கூட வீட்டில தான் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. என்ன வேலை? அந்த மிருகத்துக்குரிய ஹிதுமத்களை செய்வாங்க, அதே மாதிரி பிள்ளைகளுக்குரிய ஹிதுமத்களை செய்வாங்க. வீட்டால வெளியே கூடிய போகக்கூடிய பழக்கம் அமெரிக்கால இருக்காது. ஆனா எப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று நடக்குதோ, தொழில் புரட்சி ஒன்று உண்டாகுதோ, அந்த நேரத்துல வீட்டுல செய்யக்கூடிய ப்ரொடக்ட்ஸ ஃபேக்டரிஸ்ல செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக எழுதுறாங்க, எங்கெங்கெல்லாம் ஃபேக்டரிகள் உருவாக்கப்பட்டுச்சோ அந்த இடங்கள்ல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. இந்த நேரத்துல தான் வீட்டுக்குள்ள உள்ள பெண்களை வெளியெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. 1814ல இருந்து பெரியோரு பப்ளிசிட்டி ஒன்று கொடுத்தாங்க, திருமணம் முடிக்காத பெண்கள் நீங்க தொழிலுக்கு வேலைக்கு வாங்க, இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தாரோம். ஆனா யாருமே அனுப்பல. வரலாறு எழுதுறாங்க, இந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு தாரோம், பெண்கள் மட்டும்தான் வேலை செய்வாங்க, ஆண்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களுக்குரிய நல்ல சம்பளங்களை தாரோம், நீங்க திருமணம் முடிக்க காட்டி மட்டும் தொழில் செய்யுங்க, திருமணம் முடிச்சதுக்கு பின்னால பேசிடுங்க. எனவே இந்த நேரத்துல கல்ச்சர் மாறுது. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, திருமணம் முடிக்க முன்னால இந்த ஃபேக்டரிஸ்ல பெண்கள் பேசி வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்கால. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த நேரத்திலும் வரலாற்றில் எழுதுறாங்க, 5% பெண்கள் மட்டும்தான் திருமணம் முடிச்சவங்க வேலை செய்வாங்க. ஏன் காரணம், யாரெல்லாம் ஆக பயங்கரமான வறுமையில் இருப்பாங்களோ, அல்லது சம்பாத்தியத்துக்கு ஆண்களிலோ டிவோர்ஸோ அல்லது கணவன் வஃபாத்தோ, ஒரு 5% திருமணம் முடிச்ச பெண்கள் வேலை செஞ்சாங்க. 95% வேலை செய்யக்கூடியவங்க எல்லாமே திருமணம் முடிக்காதவங்க தான். ஆனா கல்ச்சர் எப்படி மாறிச்சேன்டா, எங்கெங்க நல்ல ஃபேக்டரிஸ் இருக்குதோ அந்த இடத்துக்கு போனாங்க, பணத்துடைய புழக்கம் வந்துச்சு, திருமணம் கொஞ்சம் லேட் ஆகிச்சு, எனவே உலகத்துடைய கல்ச்சர் மாறிக்கொண்டு போகுது. ஆனா கணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், முதலாம் உலக மகா யுத்தம் நடக்குதோ 1914ல, இந்த நேரத்துல கல்ச்சர்ல பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்துச்சு. அமெரிக்கால ஆண்கள் எல்லாமே அதிகமான யுத்தத்துக்கு போனாங்க, அவங்களோட வேலைகள் தொழில்கள் செய்யறதுக்கு ஆண்கள் இருக்கல்ல. எனவே இந்த நேரத்துல வீட்டுல உள்ள பெண்களும் வெளியே வரத்துக்கு ஆரம்பிச்சாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முதலாவது உலக மகா யுத்தத்துடைய முடிவுடைய நேரத்துல 25% வேலை செய்யக்கூடியவர்கள் திருமணம் முடிச்ச பெண்களும் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. திருமணம் முடிச்ச பெண்கள் வீட்டால வெளியே வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எப்ப செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்குதோ 1940ல, இந்த நேரத்துல எந்த அளவுக்குண்டா ஆண்கள் எல்லாமே யுத்தத்துக்கு போனாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாருடைய நேரத்திலையும் கிட்டத்தட்ட 13,000 பெண்கள் நேவில பேசி வேலை செஞ்சாங்க பெண்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உலகமாக யுத்தத்துல வெற்றி அடையணும், ஆட்களுடைய பஞ்சம், பெண்களையும் நேவில ஆமில சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. செகண்ட் வேர்ல்ட் வாருடைய நேரத்துல எந்த அளவுக்கு மென்டலிட்டியை மாத்திட்டாங்கன்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அவங்க ஒரு பிரகடனம் ஒண்ணு செஞ்சாங்க, பேட்ரியாட்டிக் பர்சன், நாற்று பற்று உள்ள ஒரு பெண் என்று சொல்றது யாரு, தொழிலுக்கு போறவங்க தான் என்ற அந்த மீடியால ஒரு பப்ளிசிட்டி ஒன்று செஞ்சாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, 1940ல அவங்களோட தீம் என்னண்டா, முழு நாட்டுக்கும் சொன்னாங்க, வுமன் த மோ விமன் அட் வர்க் த சூனர் வி வில் வின். எந்த அளவுக்கு பெண்கள் அதிகமாக தொழிலுக்கு போவாங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகமாக யுத்தத்துல எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி எந்த அளவுக்கு கல்ச்சர் மாறிச்சேன்டா, 60% பெண்கள் தொழிலுக்கு போறதுக்கு ஆரம்பிச்சு. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, த ரோசி த ரிவர்க என்ற ஒரு டமி ஒரு பெண் ஒன்று உருவாக்கி டெலிட்ராமா பிலிம்ஸ் எல்லாம் நடிக்க வச்சு, அந்த பெண் தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு பெண், உன்னைக்குமே ஒரு நாற்று பற்றுள்ள ஒரு பெண் என்றா, இந்த ரோசிய போலதான் ஆகணும் என்று மக்களோட மென்டலிட்டியை மாத்திட்டாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, அதிகமான வீட்டுக்குள்ள உள்ள பெண்கள் எல்லாம் வெளியிறங்கிட்டாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களை நன்றாக விளங்கி போவோம், 1960ல 90% வீடுகள்ல டெலிவிஷன் உண்டாகிச்சு அமெரிக்கால. இப்ப கன்சியூமர் கல்ச்சர் என்பதாக சொல்லுவாங்க, கன்சியூமர் கல்ச்சர் என்ன சொன்னா, அதிகமான சாமான்களை பாவிக்க கூடிய ஆசை விருப்பம், டெலிவிஷன்ல எதெல்லாம் பாக்குறாங்களோ இது எங்களுக்கிட்ட கிடைக்கணும் என்ற ஒரு ஆசை. எனவே வீட்டுக்கு வெளியே போனவர்கள் இப்ப யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால ஆண்கள் திரும்பி வராங்க, ஆனா அவர்களுக்கு தொழில் பிரச்சனை. இப்ப வீட்டுக்கு பொம்பளைகளுக்கு போசல்லையும் அவங்க போகல, என் கன்சியூமர் கல்ச்சர் உண்டாகிச்சு, எங்களுக்கு பொருட்கள் தேவை, சம்பாத்தியம் தேவை, பணம் தேவை. எனவே அந்த கல்ச்சர் அப்படியே மாறிச்சு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமெரிக்கால ஒரு முக்கியமான ஒரு பெண் தான் ஹிலரி கிளிண்டன் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. பொலிட்டிக்ஸ்ல உச்சகட்டத்தில் உள்ள ஒரு பெண்மணி. அவட புக் ஒன்று எழுதுறா, அமெரிக்காவுடைய நாசத்துக்கு காரணமே பெண்கள் வெளியிறங்கினதுதான். ஒரு தாயுடைய ஒரு ரோல, ஒரு சகோதரியுடைய ஒரு ரோல, ஒரு ஒரு மகளுடைய ரோல, அந்த பெண்கள் வேலை செய்யல, எல்லாமே தொழிலுக்கு போனதின் காரணமாக பிள்ளைகளுக்கு சரியான பராமரிப்பு இல்ல, அந்த பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகளை சரியான முறையில செய்யல, இந்த அமெரிக்காவுடைய கல்ச்சர் நாசமாகறதுக்கு காரணம் அதுதான் என்பதாக சொல்றாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களை நன்றாக விளங்கிக்கோங்க, இது இவங்க பர்பஸ்ஃபுல்லி வேணும் என்று செஞ்ச ஒரு விஷயம் அல்ல, யதார்த்தியாக நடந்த ஒரு விஷயம், நிர்பந்தமாக நடந்த ஒரு விஷயம். ஆனா யுனைடெட் நேஷன்ஸ் என்ன செஞ்சாங்கடா, அமெரிக்கால இப்ப என்ன நடந்துட்டோ, உதாரணத்துக்கு ஒருத்தர் ரோட்ல நடக்க போல கல்லொண்டு பட்டு கண் பொட்டை ஆயிடுச்சு. இதுக்காக வேண்டி முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கு சொல்லணும் அவங்களோட கண்ணை பொட்டை ஆக்கிக்கோங்கோ என்று இல்ல, அது யதார்த்தியாக நடந்துட்டு. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, யுனைடெட் நேஷன்ஸ் என்ன செஞ்சாங்கடா, அமெரிக்கால இந்த நிலைமை வந்துச்சு, பெண்கள் எல்லாம் வெளியே வந்தாங்க, சுதந்திரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, பல விஷயங்கள் நடக்குது. இப்ப யுனைடெட் நேஷன் என்ன செலுத்தேன்டா, முழு உலகத்துல நீங்க ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும், உங்களோட நாடுகளை, உங்களோட நாடுகள்லயும் பெண்களுக்கு சம உரிமைகள் ஆண்களை போல கொடுங்கோ என்பதாக சொல்லப்பட்டுச்சு. கணேசபுரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆண்களை போல சம உரிமை தேவை, முசாவா தேவை, நாங்களும் ஆம்பளைல போலதான் என்ற ஒரு கன்செப்ட் இருக்குது, இந்த முறையில தான் உருவாகிச்சு என்பதை நாங்கள் விளங்கிக்கிறோம். எந்த மார்க்கமும் இதுக்காக வேண்டி அனுமதி கொடுக்கல, அது அல்லாஹ் மூலமாக இறக்கப்பட்ட மார்க்கங்களாக இறக்கலாம், அல்லது மனிதர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட புத்திசம் அல்லது இந்துசம் மாதிரி மார்க்கங்களாக இருந்தாலும் பெண்களுக்கு சம உரிமை என்றது எந்த மார்க்கத்திலும் இருக்கல, எந்த கல்ச்சரிலும் இருக்கல. இந்த உலகத்துல நடந்த யதார்த்தியான மாற்றம் இருக்குது. இப்ப முழு உலகத்துக்கும் அது குளோபலைசேஷன் என்ற அமைப்புல எல்லா நாடுகளும் இதைதான் ஃபாலோ பண்ணணும். ஏன், அவர்கள் எந்த மார்க்கத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த காலத்துல கவலைக்குரிய விஷயம், இஸ்லாமைசேஷன் என்ற பெயர்ல இந்த சமத்துவம் என்ற இந்த விஷயத்த உலகத்துல யதார்த்தியாக உருவாகின இந்த விஷயத்த எங்கட முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கடா, இஸ்லாமிய பேர்ல குர்ஆன் ஹதீஸ வச்சு இஸ்லாமும் இந்த பெண்களுக்கு சம உரிமைகள் கொடுக்குது என்ற நிலைமைக்கு மாறிச்சு. இதுதான் கவலைக்குரிய விஷயம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப எங்கட முஸ்லிம் பெண்கள் இப்ப இந்த காலத்துல சில நேரங்கள்ல உலமாக்கள் என்று பெயர் சூட்டப்படக்கூடியவர்களும் இந்த சம உரிமை என்பதை தவறான அமைப்புல அணுகி எந்த அளவுக்கு சில நாடுகள் பேசிருக்குதுண்டா, டியூனிசியாவை நீங்க எடுத்து பாருங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹியூமன் ரைட்ஸ் என்ற அடிப்படையில, சம உரிமை என்ற அடிப்படையில எந்த ஜாமியா ஜெய்தூனா என்ற யூனிவர்சிட்டியில இருந்து முழு உலகத்துக்கும் உலமாக்களை ப்ரமோட் பண்ணினாங்களோ, முழு உலகத்துக்கும் இன்டலெக்சுவல்ஸ் கொடுத்தாங்களோ, முழு உலகத்துக்கும் முன்மாதிரியாக இருந்த ஒரு நாடோ, எப்ப செக்யூலரிசம் அந்த அந்த டியூனிசியா ஃபாலோ பண்ணிச்சோ, கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்பயும் 99% முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க, ஆனா அந்த நாட்டுல நாங்க இஸ்லாத்தை பார்க்கல. கணியத்துக்குரிய சகோதரர்களை, சம உரிமை என்ற அமைப்புல எந்த அளவுக்கு கன்ஸ்டிடியூஷனை மாத்தினாங்கடா, அந்த டியூனிசியால கன்ஸ்டிடியூஷனை யாப்புகள் எந்த அளவுக்கு மாத்தினாங்கடா, எங்கட நாட்டுல எங்கட முஸ்லிம் நாட்டுல பாலிகேமி என்று சொல்லக்கூடிய பலதார மனம் குர்ஆன்ல அல்லாஹ் ஹலால் என்று சொல்றான், ஆனா சம உரிமை என்ற அமைப்புல ஒரு ஆணுக்கு 4-7 ஒரு பெண்ணுக்கு 4-7 என்று சொல்றது இது சமத்துவத்துக்கு முரணானது. எனவே நாங்க என்ன செய்வோம், எங்கட நாட்டுல குர்ஆன் சொன்னாலும் பரவாயில்ல, எங்கட நாட்டுல ஆண்களுக்கு அதை ஹராமாக்குவோம் என்பதாக செஞ்சாங்க. இஸ்லாமிய நாடு ஆனா செஞ்சிட்டாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இதேதான் 300 வருடங்கள் உலகத்துல ஆட்சி செஞ்ச டர்க்கில கூட இதே நிலைப்பாடு உண்டாயிச்சு. ரெண்டாவதாக என்ன தெரியுமா செஞ்சாங்க, கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சம உரிமை என்ற பெயர்ல, சம உரிமை என்ற பெயர்ல ஆண்களை போலதான் நாங்களும் இருக்கணும் என்ற பெயர்ல என்ன செஞ்சிட்டாங்கடா, குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், ஒரு ஆணுக்கு ஒரு யகூதி ஒரு கிறிஸ்டியன் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம் சில நிபந்தனைகளோட. நான் சொல்றது நன்றாக விளங்கிக்கோங்க, நான் ஓபனா செல்ல இல்ல. சில நிபந்தனைகள், அது உலமாக்கள் கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், சில நிபந்தனைகளோட முடிக்கலாம் என்று குர்ஆன் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆணுக்கு அந்த உரிமையை அல்லாஹ் கொடுத்தான். ஆனா டியூனீசியால என்ன நடந்துச்சுண்டா, இப்படி குர்ஆன்ல அல்லாஹ் ஆம்பளைகளுக்கு மட்டும் கொடுக்கறது சரிவராது. எனவே டியூனீசியால பெண்களுக்கும் நன் முஸ்லிம திருமணம் முடிக்கலாம் என்று அந்த நாட்டு சட்டத்தை மாத்தினாங்க, இஸ்லாமிய நாடு. மூணாவதாக போன கிழமை முந்தின கிழமை என்ன செஞ்சாங்க தெரியுமா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் லிஸ்ஸக்கரி மித்லு ஹல்லில் உன்ஸயைன், இல்லாம இருந்ததை அல்ல எடுத்து கொடுத்தான் அனந்தர சொத்துல. இப்ப என்ன செல்றாங்கடா, இல்ல இல்ல அல்லா ரெண்டு பெண்களுக்குரிய பங்கதானே ஒரு ஆணு அல்லா தாரான். எனவே அப்படி சரிவராது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தர வேண்டும். ஒரு ஆண் சொன்னாலும் இது சமத்துவத்துக்கு முரணானது, எனவே எங்களுக்கும் அதே மாதிரி தான் தேவை என்ற நிலைமைக்கு அந்த டியூனீசியா மாறிச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன்றாக விளங்கிக்கோங்க, படைத்த அல்லாஹ்க்கு தெரியும் ஆண் என்றா யாரு பெண் என்றா யாரு. சட்டங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில், இபாதாத் என்று வரக்கூடிய நேரத்தில், அதுல அல்லாஹ் ஒரு சமத்துவத்தை வச்சுதான் இருக்கிறான். ஆம்பளையிலும் தொழணும், பெண்களும் தொழணும். ஆம்பளையிலும் ஜகாத் கொடுக்கணும், சொத்து இருந்தா பெண்களும் ஜகாத் கொடுக்கணும். ஆம்பளையிலும் நோன்பு பிடிக்கணும், பெண்களும் நோன்பு பிடிக்கணும். ஆண்களும் ஹஜ் செய்யணும், வசதி இருந்தா பெண்களும் ஹஜ் செய்யணும். இவங்களும் குர்ஆன் ஓதணும், இவங்களும் குர்ஆன் ஓதணும். அல்லாஹ் இபாதாத் என்று வரக்கூடிய நேரத்துல அதுல நிச்சயமாக சமத்துவத்தை வச்சான். ஆனா அதுலயும் பெண்களுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி அல்லாஹ் வச்சான். ஏன், ஒரு பெண் என்று வந்தா அவக்கு மாதவிடா என்று வந்தா எத்தனையோ டிபிகல்ட்டிஸ் இருக்குது. அது சுட்டி அவக்கு நோம்புடைய விஷயத்துல தொழுகையுடைய விஷயத்துல சில ரிலாக்ஸேஷன் அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல அந்த பெண்ணுக்கு வச்சிருக்கிறான். அவனோட பலவீனத்தை வச்சு அவக்கேத்த மாதிரி இபாதாத்ல அல்லாஹ் சில சலுகைகள். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த பெண்ணுடைய நேச்சரை வச்சு அல்லாஹ் சில சட்டங்களை வித்தியாசமாக வச்சிருக்கிறான். எப்படி, ஆடைகள் என்று வந்தா ஆணுடைய அவுரத்திருக்குதே அது தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில தான், ஆனா பெண்ணுடைய அவுரத் அதை விட கூடிய அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஆனா கனடால என்ன தெரியுமா செஞ்சாங்க, கனடால கவர்மெண்ட் கிட்ட அனுமதி கேட்டாங்க சமத்துவம் என்ற அடிப்படையில். ஆண்களுக்கு மட்டும் அவங்களுக்கு நேவல் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில மறைச்சு கொண்டு ரோட்ல போகலாம், ஏன் பெண்களுக்கு முடியாது, இதே உரிமையை பெண்களுக்கும் தாங்கும் என்பதாக கனடா கேட்டுச்சு. ஆனா கவர்மெண்ட் அது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, இல்ல இல்ல உங்களோட பாடியில பிகர் வித்தியாசமாக இருக்குது அது சுட்டி வானம், ஆனா புத்தி சொல்லது ஆணுக்கு தாரதுதான் எங்களுக்கும் தரவணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, கனடால நீங்க பேசி பாருங்க, என்னத்துக்கு இந்த ரெண்டு டாய்லெட், ஆண்களுக்கு வேற டாய்லெட், பெண்களுக்கு வேற டாய்லெட், சமத்துவம், எங்களுக்கு ஒரே டாய்லெட்ல போக வேண்டும் என்று கேட்டு அந்த நாடுகள்ல அனுமதி கொடுத்துதான் இருக்கிறார். ஏன், எந்த மார்க்கமும் அடிப்படையாக இல்ல, அக்களுக்கு எந்த இன்டலெக்டுக்கு ஏதுபடுவதோ அதை தான் நாங்க செய்வோம் என்பதாக அந்த லெவலுக்கு அவங்க பேசிட்டாங்க. ஆனா படைத்த அல்லாஹ் மனிதனுடைய நேச்சர், ஆணுடைய நேச்சர், பெண்ணுடைய சுபாவம், நேச்சரை விளங்கி அல்லாஹ் சட்டங்களை வித்தியாசமாக வச்சிருக்கிறான். உலகத்துடைய நலவுக்காக வேண்டி, பெண்ணுடைய நலவுக்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், உலகம் அதை பார்க்கறது இல்ல. உதாரணத்துக்கு நாங்க எல்லாம் ஜும்மக்கு வந்திருக்கிறோம், ஒரு பெண்ணை காட்டுங்க பார்ப்போம், ஃபர்ல் சுட்டி வந்திருக்கிறோம். ஆனா பெண்ணுக்கு அல்ல ஃபர்லாக்க இல்ல, இபாதத் தான், இல்ல இல்ல உங்களுக்கு ஃபர்ல் இல்ல. அஞ்சு நேரம் தொழுகையாக இருந்தாலும் சரி, அது மஸ்ஜிது நபவியாக இருந்தாலும் சரி, அம்மா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ள தொழுவுறது சிறந்தது பக்கத்தில் உள்ள மஸ்ஜிது நபவியில சொல்லுறதை விட. ஏன், ஒரு பெண்ணுக்கு இபாதத் என்று வந்தாலும் சமத்துவம் என்றது இல்ல, அந்த நேரத்துல பெண் வீட்டுல தொழுவுறது தான் சிறந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, பிரயாணம் என்று வரக்கூடிய நேரத்துல மகரம் இல்லாம நீங்க பெண்கள் பிரயாணம் செய்யறது ஹராம் என்பதாக வச்சிருக்கீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்துவத்தில் தனிமையாக கல்வத்துல செக்லூஷன் இருக்கிறது, இல்ல இல்ல ஒரே ஆப்போசிட் செக்ஸ்ல உள்ளவங்க ஒரே இடத்துல தனிமையாக இருக்கிறது, வானம் இது ஹராம் என்பதாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். கபரஸ்தானத்துக்கு போறது ஒரு பெண்ணுடைய சுபாவத்தை வச்சு, இல்ல இல்ல நீங்க ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க எனவே நீங்க கபரஸ்தானத்துக்கு போகாம இருக்கிறது தான் நல்லம் என்பதாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். பிரயாணம் நீங்க தனியா செய்ய வானம், கபரஸ்தான் நீங்க போக வானம், மஸ்ஜித் நீங்க போகாம இருக்கிறது தான் சிறந்தது. ஏன், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு பெண்ணுக்குரிய ஹுக்கும் அல்லாஹ் வித்தியாசமாக வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சமத்துவம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஆணுக்கு கொடுத்த எல்லாமே கொடுக்கணும் என்பது இருக்குது. இதை புத்தி சொல்றது சரி என்றுதான்,
ஆனா நன்றாக விளங்கிக்கோங்க, இந்த கன்செப்ட் டோட்டலி பிழையான ஒரு கன்செப்ட். நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். ரெண்டு கடை பத்துது. ஒரு கடையை வந்து ஃபயர் பிரிகேட்டால வந்து நூக்குறதுக்கு 5000 லிட்டர் தண்ணி தேவை அல்லது 5000 கேலன் தண்ணி தேவை. அடுத்த கடையும் பத்துதுதான், அந்த கடையில நெருப்ப நூக்குறதுக்காக வேண்டி 3000 கேலன் அடிச்சா போதும். இந்த நேரத்துல ஃபயர் பிரிகேட்டால வந்து இங்கே 5000 அடிக்குது, இங்க 3000 அடிக்குது. இல்ல சமத்துவம் என்ற அடிப்படையில இங்க 5000 அடிக்கிறேன்டா அந்த கடைக்கும் 5000 தான் அடிக்கணும், அங்க 3000 என்றா இங்க 3000 தான். அதுதான் சரியான இக்வாலிட்டி, இதுதான் சமத்துவம் என்று யாரு சரி சொன்னா? இவனை போல ஒரு மடையன் இருக்கிறானா யோசிங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இங்க 5000 அடிக்கிற நேரத்துல அங்க 3000 சுட்டி, இங்க 5000 அடிக்காம 3000 அடிச்சா அந்த 2000 அடிக்காத சுட்டி அந்த நெருப்பு பத்தி கொண்டே இருக்கும், கடை அப்படியே இல்லாம போயிடுது. இங்க 3000 அடிக்க வேண்டிய இடத்துல 3000 அடிச்சோடனே நெருப்பு நுந்து பெய்திடும், ஆனா அந்த பிரஷரோட அடிக்கிற 2000 கேலன் எக்ஸஸ் இருக்குதே அந்த பிரஷருக்கே அந்த கடை உடஞ்சு முடிஞ்சிடும். எனவே சமத்துவம் என்றது இந்த இடத்துல இது இல்ல. இந்த இடத்துல சமத்துவம் என்று சொல்லுது யாருக்கு எப்படி எவ்வளவு கொடுக்கணுமோ அவங்களுக்கு அப்படி அவ்வளவு கொடுக்கறது இருக்கிறேன். இதுதான் ஜஸ்டிஸ், இதுதான் இந்த இடத்துல சமத்துவம். அந்தந்த ஆட்களுக்கு அப்படி அதுக்கேத்த மாதிரி நாங்க நடந்து கொள்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை ஷரியத் சரியான அமைப்புல கொடுத்துதான் இருக்குது. ஆனா உலகம் எந்த லெவலுக்கு பேசிருக்குதுண்டா, எங்களுக்கு சமத்துவம் தேவை என்ற லெவலுக்கு பேசி இதையும் இஸ்லாமைஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண் ஒரு திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் ஷரியத் என்ன சொல்லுது? அந்த பெண்ணுடைய திருமணத்துக்கு வலியாக ஒரு கார்டியன் ஒரு முன் வந்து அந்த திருமணத்தை செஞ்சு வைக்கிறது இருக்குது. இதுதான் ஷரியத். இந்த இடத்துல இல்ல இல்ல சமத்துவம், ஆணுக்கு தனியாக போயிட்டு கல்யாணம் முடிக்கலும் என்றா நான் ஒரு லாயர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ஜட்ஜ், எனக்கு இந்த அளவுக்கு இன்டெலக்ட் இருக்குதுண்டா, இந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன் என்றா, என்ற மாப்பிள்ளை எனக்கு தேர்ந்தெடுக்க தெரியாதா என்று சொல்லி எனக்கு வழி இல்லாம திருமணம் முடிக்க ஏலும் என்று சொல்றது இருக்குது. இது எந்த ரீதியிலும் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு மார்க்கத்தின் மூலமாக சில வரறைகளை வச்சிருக்கிறான். எப்ப நாம் இதை தாண்டி போவோமோ உலகத்தில் இப்ப காணக்கூடிய ஃபித்னாக்கள் இருக்குதே, அந்த ஃபித்னாக்கள்ல பெரிய ஃபித்னாக்கள்ல நாங்களும் சிக்கதான் போவோம். கவலைக்குரிய விஷயம், இந்த அமைப்புல அதை இஸ்லாமைஸ் பண்ணி நாங்க போகக்கூடிய நேரத்துல இஸ்லாமிய பார்வையில சமத்துவம் என்று சொல்லி நாங்களும் வலி இல்லாம திருமணம் முடிக்கலாம், நாங்களும் ஒரு ஜட்ஜாக ஒரு காசியாக வரலாம், ஏன் சமத்துவம் என்ற அடிப்படையில நாங்களும் கேட்க போனோம் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல பெரும் ஃபித்னாக்கள் உண்டா, எந்த அளவுக்கு உலகம் பேசிருக்குதுண்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் மெம்பர்ல பேசுறது இது சரியா இல்லையா என்றது எனக்கு தெரியாது, கவலையோட சொல்றேன். இஸ்லாமிய பார்வையில எப்ப மக்கள் குர்ஆன் ஹதீஸ மதாஹிப்களுக்கு அடிப்படையாக வச்சு குர்ஆன் ஹதீஸ ஆராய்ச்சி செய்யாம வேற வேற அடிப்படைகளை வச்சு குர்ஆன் ஆராய்ச்சி செய்ய போவாங்களோ, இந்த காலத்துல நீங்க பாருங்க, ஜே மஸ்ஜித் என்று சொல்லி ஓரினை சேர்க்கை, ஒரு ஆணுக்கு ஆண திருமணம் முடிக்கலாம், ஒரு பெண்ணுக்கு பெண்ண திருமணம் முடிக்கலாம், யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஒரு பெரிய ஒரு திட்டம் தான். முழு உலகத்திலேயும் எந்த மார்க்கத்தையும் கணக்கெடுக்கல, எல்ஜிபிடி நாங்க ப்ரமோட் பண்ணணும் என்றது இந்த உலகத்துடைய கன்செப்ட் ஆகிறது கொண்டிருக்கிறது. எல்ஜிபிடி என்ற என்ன, லெஸ்பியன்ஸ், கே, அதே மாதிரி பைசெக்சுவல் டிரான்ஸ்கேஷன். எனவே ஒரு ஆணுக்கு ஆண திருமணம் முடிக்கலாம், ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ண திருமணம் முடிக்கலாம், ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒரே நேரத்தில் வச்சுக்கொள்ளலாம், அல்லது ஆணாக பிறந்தவர் ஒரு ஆபரேஷனை செஞ்சு நான் என்ன பெண்ணாக மாற்றிக்கொள்ளலாம். இதுதான் யுனைடெட் நேஷன் செல்லுது, முழு உலகத்திலையும் அமல்படுத்துமோ என்பதாக செல்லுது. ஸ்ரீலங்கால புத்திஸ்ட் நாட்டில் 2017 இது பார்லிமெண்ட்டுக்கு வந்துச்சா இல்லையா என்பதை பாருங்க. எனவே எந்த மார்க்கத்தையும் நாங்க பார்க்க மாட்டோம். நாங்க என்ன சொல்றோம், ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்க வேண்டும் அவளுடைய நிக்காஹ் அவள் செய்யறதுக்கு, இதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் இல்லது. ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்குது ஒரு நாட்டில் ஜட்ஜாக ஆகிறதுக்கு, ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு உரிமை இருக்குது அவருக்கு தேவைண்டா ஒரு ஆணை முடிக்கலாம், ஒரு பெண்ணு போகணும் என்றா பெண்ண திருமணம் முடிக்கலாம். இந்த புத்திஸ்ட் மெஜாரிட்டி நாட்டில் அந்த மார்க்கம் கூட அனுமதி கொடுக்கல, ஆனா பார்லிமெண்ட்ல வந்துச்சா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. கவலை அது இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எத்தனையோ சில முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் லா என்ற அடிப்படையில சில முஸ்லிம்கள் வந்து பேசுறாங்க. டொரண்டோல ஜே மஸ்ஜித் என்று ஓரினை சேர்க்கையுடைய மஸ்ஜித் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சவுத் ஆப்பிரிக்கால மஸ்ஜித் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, யுஎஸ்ஏல மஸ்ஜித் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதையும் இஸ்லாமிய பார்வையில குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது என்பதாக கொண்டு வந்து வல்லாஹி செல்றன் இந்த குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இல்ல, அல்லாஹ் இரக்கமானவன், இப்படியா கொண்டவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், எனவே இவர்களுக்கு உரிய உரிமையை நாங்கள் கொடுக்கணும் என்ற அளவுக்கு பேசு, அதையும் இஸ்லாமிக்கள் ஏலும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படியா கொஞ்ச காலத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாட்களையும் இஸ்லாத்தை நாங்க பாதுகாக்கிறது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாமிய பார்வையில தான் எல்லாமே வரும். ஏன் முழு உலகத்துல அந்த யுனைடெட் நேஷன்ஸுக்கு சில விஷயங்கள் அமுல்படுத்துறதுக்கு எந்த மார்க்கமும் தடையா இருக்கல, ஆனா இஸ்லாம் மட்டும்தான் கொஞ்சம் தடையா இருக்குது. அது சுட்டி தான் முஸ்லிம்களை வலிக்கேட்டுல போடுறதுக்கு அது இஸ்லாமிக் பிளேவர்ல வருவது. இஸ்லாத்திலையும் சமத்துவம் இருக்குது தானே, டியூனிஷியாவுக்கு என்ன நடந்துட்டு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நாங்கள் எந்த நாட்டில் இருக்கிறோமோ உண்மையாகவே நாங்களும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விவகாரங்களை பார்க்கணும். இஸ்லாத்தை பாதுகாக்கிறது இருக்குதே, இது எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பொறுப்பு. உலகளாவிய ரீதியில பாருங்க, இஸ்லாம் என்ற பேர்ல எவ்வளோ எவ்வளோ கல்ச்சரல் டிஃபரன்சஸ் நடந்திருக்குது. அதுல இருந்து சவுதி அரேபியாவுக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு ஏதாவது இந்த சமத்துவம் என்ற பெயர்ல பெண்கள் வெளிய இஸ்லாமிக் பெயர்ல அரபு நாடுகள்லயும் வெளியே வந்துட்டாங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்களும் எந்த நாட்டில் இருக்கிறோமோ இந்த நாட்டில் இந்த கல்ச்சரை பாதுகாக்கிறது, மார்க்கத்தை பாதுகாக்கிறது, எங்கட பெண்களை பாதுகாக்கிறது, இது எங்களுடைய பொறுப்பு. நான் செல்லல்ல, இது எங்கட குறையாக இருக்குது என்று, ஆனா தெரியாம எத்தனையோ பேர் நாங்க இதுல விழுகிறோம், இது சனி மாதிரி காண்றோம். ஏன் காரணம்? இன்டர்நெட்ல பேசி இஸ்லாம் படிக்கிறதின் காரணமாக தான். எனவே இன்டர்நெட்ல பேசி நீங்க அடிச்சா இது எல்லாத்துக்கும் குரானோனுமா ஹதீஸோனுமா எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் வரதான் செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வளமாக்கள் கிட்ட காலம் அடிச்சு சரியான ஷரியாத்தை படிக்கக்கூடிய காலம் இல்லாம பேசிட்டு, எனவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெப்சைட்ல பேசி இஸ்லாத்தை படிச்சு எந்த நிலைப்பாட்டுக்கு மாறிட்டாங்க என்றா, எங்கட நாட்டுல கூட ஹோமோ செக்ஷுவலிட்டிய அனுமதிக்கோணும் என்ற அளவுக்கு எங்களுடைய முஸ்லிம்களும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ஹியூமன் ரைட்ஸ் என்று பேசுறாங்க. இது ஹியூமன் ரைட்ஸ். எனவே சில இண்டிவிஜுவல் இந்த அடிப்படையில தனித்தனியாக இப்ப பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்தியால இந்த கிழமைக்குள்ள அது லீகலைஸ் ஆகிட்டு இப்ப ஸ்ரீலங்கால நான் முஸ்லிம்கள் என்று மாத்திரம் சொல்லல, அந்நிய மக்களும் தான் துள்ளி கொண்டிருக்கிறாங்க, அதுக்குள்ள முஸ்லிம்களும் இருக்கிறாங்க துள்ளி கொண்டு, எங்கட நாட்களையும் இதை லீகலைஸ் பண்றதான் ஓடும் என்பதா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, கேட்டா சொல்லுவாங்க அல்லாவே அனுமதிச்சதுக்கு ஏன் நீங்க தடை செய்ய போறீங்க. இந்த அளவுக்கு சிந்தனை மாறிச்சு இஸ்லாம் என்ற பெயர்ல இந்த ஹராசை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, இஸ்லாம் பெண்களுக்குரிய உரிமைகள் தரையில்லைன்னு நான் செல்லல, எந்த அளவுக்கு எப்படி பெண்களை வைக்கணுமோ அந்த அமைப்புல இஸ்லாம் வச்சுட்டு, எனவே நாங்கள் அதை தாண்டி போனோம் என்றா நிச்சயமாக ஒரு சீரழிவு தான் உலகத்தில் உண்டாக போகும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆஃபிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.